புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் தேரிவளை கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு ப. நாகராஜன் அவர்கள் கொய்யா சாகுபடி குறித்த பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் ஐயா.
தேரிவளையில அப்பா பேர் பாலையாளர், அம்மா பேர் திருமணி, அவங்க புதல்வன் நாகராஜன்.
பொதுவா ஒவ்வொருத்தவங்களுக்கும் விவசாயத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொரு விதமான பயிர்களை வந்து சாகுபடி செய்யணும், நிலத்துல வந்து அந்த பயிர்களை பத்தி விளைவிக்கணும், அதை சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்வங்கள் இருக்கும். பொதுவா இப்ப நிறைய பயிர்கள் இருக்கும்போது கொய்யாவை நீங்க தேர்வு செய்ததுக்கு என்ன காரணம், கொய்யாவுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, அதை பத்தின கருத்துக்களை சொல்லுங்க.
கொய்யா சாகுபடி பண்ணதுக்கு முத ஆரம்பம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல சத்தான பொருளாக, நல்ல தரமான பொருளாக, நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாக மக்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு முத ஆசை. இன்னொன்னு சுகர் நோயாளிகளுக்கு முக்கியமா வந்து தேவைப்படுறது வந்து கொய்யா பழம் தான். கொய்யா பழம், கொய்யா காய்கள் சாப்பிட்டா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம உணவு முறையில வந்து பார்த்தா எல்லாமே நச்சியான பொருளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இயற்கை முறையில நம்ம விவசாயம் பண்ணி நம்ம நல்லபடியாக நல்ல ஒரு தரமான பொருளாக மக்களுக்கு கொடுத்து மக்களுடைய உடல்நிலைகளை ஆரோக்கியப்பட்டு நோய் இல்லாத வாழ்க்கை மக்கள் வாழ்வதற்காக முத அடித்தளம் ஆரம்பமே இதுதான். அதனாலதான் கொய்யா நான் வந்து செலக்ட் பண்ணேன்.
ஐயா, இப்ப கொய்யா சாகுபடியில வந்து கொய்யாவை பொறுத்த அளவுல நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொய்யா பேரு, அந்த கொய்யாவுடைய அளவை வச்சு இது என்ன மாதிரியான கொய்யா, அதனுடைய சைஸ் பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அப்படிங்கறத வச்சு இது என்ன மாதிரி பேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில என்னென்ன வகையான கொய்யாக்கள் இருக்கு, நீங்க என்னென்ன மாதிரியான கொய்யாக்களை வந்து சாகுபடி செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கொய்யா வந்து ஒரு ரகம், நம்ம சாகுபடி பண்ண ரகம் வந்து ஒன்னு தைவான் பிங்கு, அது கா வந்து ஒரு கா வந்து முக்கா கிலோ வரை வரும், அரை கிலோல இருந்து முக்கா கிலோ சைஸ் வரை வரும். ஆனா அது வந்து நல்ல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா வந்து சுகர்காரர்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் அது. அப்புறம் ரெண்டாவது அக்காகிரன், அக்காகிரன் வந்து நம்ம நாட்டு இதான், நம்ம இந்தியாவில உள்ள இதான் நாட்டு வெரைட்டி. ஆனா பழம் வந்து நல்ல சிவப்பு கலர்ல உள்ள இருக்கும் பழம், நல்ல இனிப்பா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அது நம்ம இயற்கை முறையில அதை சாகுபடி பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்பனா ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிடக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதே போல மக்கள் மத்தியில அது வந்து ரொம்ப கவர்ச்சியான ஒரு பொருளாக மக்கள் வந்து விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய பொருளாக இந்த ரகத்தை நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
கொய்யாவை பத்தின சாகுபடி முறைகளை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னோம். இப்ப பொதுவா வந்து எல்லா விதமான இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையாயிருச்சு. அந்த வகையில கொய்யாவுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்துறீங்க, அதனுடைய அளவுகள் என்ன, அதனுடைய பயன்படுத்தக்கூடிய முறை என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பொதுவா எல்லாமே இந்த கொய்யா சாகுபடி செய்யற எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு கேக்குறேன், நம்புறேன். அதனால கொய்யாவுடைய அந்த உரம் முறைகள் என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கொய்யா உரம் வந்து மாட்டினுடைய கழிவு சாணம் வந்து ஒண்ணு, அப்புறம் ஆட்டின் சாணம் ரெண்டு, இந்த ரெண்டையும் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வச்சு அதை வந்து ஒரு செடிக்கு ஒரு பெட்டி வீதம் வச்சு மூட்டுக்கு கொடுப்போம். அதுவும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா, 90 நாளைக்கு ஒருக்கா அது கரெக்டாக கம்பல்சரியாக அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து செடி வந்து நல்லா தளர்த்தி அழகாக காய்ச்சி பழமும் நல்ல டேஸ்டாக ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல தரமாகவும் இருக்கு. வேற ஒரு இதுக்கு நாங்கள் இது போகல. ஆனால் மீன் அமிலம் வந்து கொடுக்கும், மீன் அமிலம் நாங்களே ரெடி பண்ணி நாங்களே அதுக்கு மூட்டுக்கு கொடுக்கும். அதனால அந்த போதுமான அளவுக்குள்ள உரத்தினுடைய அளவு கொய்யாவுக்கு இந்த மூணுமே போதும்னு அளவுக்கு இருக்கு இப்போ.
சரிங்க. இது தவிர கொய்யாவுக்கு வேற ஏதாவது இந்த சந்தைகள் இருந்து வேற மாதிரி உரங்களை, செயற்கை உரங்கள் இந்த மாதிரி, இந்த யூரியா அந்த மாதிரி எதுவும் வாங்கி பயன்படுத்துறீங்களா, அதை பத்தி?
இல்ல இல்ல, அது தேவையில்ல. யூரியா அந்த உரங்கள் போடும்போது காயினுடைய தன்மை குறையும், அது நம்ம இயற்கை விவசாயத்துக்கே நம்ம செய்யண்டாம் இல்ல, பண்ணண்டாம் இல்ல, அதனால அதை எடுக்கிறது கிடையாது, தொடது கிடையாது. கம்ப்ளீட்டா இயற்கை முறையான மாட்டினுடைய சாணி ஆட்டினுடைய கழிவு சாணி இதுவளதான் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க கொய்யாவுடைய உரங்களை பத்தி, அதனுடைய பயன்பாட்டு முறைகளை பத்தி ரொம்ப சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க ஐயா. இப்ப இந்த பொதுவா வந்து நம்ம விவசாய பொறுத்த மட்டும் எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் நம்ம உற்பத்தி பண்ணி அதை பயன்படுத்தி அதனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கறத நம்ம சந்தைப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம செய்யறோம். அந்த வகையில இப்ப கொய்யாவுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்குது, அதை சந்தைப்படுத்தல முறை சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி முறைகளை நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்க, அதை பத்தின தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்க.
அது மக்கள் மத்தியில அந்த பழங்கள் டேஸ்ட் கூடினால மக்களே வந்து வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க தோட்டத்திலே. நம்ம வந்து அத ரொம்ப அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம கொண்டு போய் விற்க வேண்டிய தேவையில்லை. அப்படி நம்ம அளவுக்கு மீறி காய்கள் பறி வரும்போது நம்ம இப்படி ரோட்டு உரங்கள்ல வச்சு விற்பனை ஆகிட்டு இருக்கோம், நாங்களே விற்பனை ஆக்கிட்டு இருக்கோம். அது ஒண்ணு மணக்குடி பக்கம் வச்சு விற்பனை ஆக்குகிறோம், ஒன்று கொட்டாரம் பக்கம் வச்சு விற்பனை ஆக்குகிறோம். ஆனால் அது பெரும்பாலும் தோட்டத்தில் வச்சே மக்கள் வந்து வாங்கி கொண்டு போயிட்டுருவாங்க. அதனால அது விற்பனைக்குள்ள கஷ்டங்கள் எங்களுக்கு இல்லை. இதுவரை பூச்சி மருந்தணி வரும்போது நம்ம ஆடு மாடு சாப்பிடாத குலைகள் அத்தனையும் மக்க வச்சு அழுக வச்சு தண்ணியில் கோமியத்தில் அதை ஊற வச்சிருவோம். ஒரு பத்து நாள் ஊற வச்சு அது கூடால வேப்பெண்ணை கலந்து ஸ்ப்ரேயர் மூலம் செடிக்கு கொடுத்துருவோம். ஆமா, அதனால அது ரொம்ப அளவுக்கு பூச்சி தாக்கங்கள் இல்லை, பூச்சி தாக்கங்கள் குறைவு. அதுக்கும் பிறகு நம்ம நுண்ணுட்ட இதாட்டு இது பண்ணதுக்கு ஆண்டி என்ன செய்யுதுன்னா மீனமிலம் இதுவள இந்த இப்படிப்பட்ட கரைசல்களா மேலே கொடுக்குது. அதனால ரொம்ப அளவு அதிக அளவு பூச்சி தாக்கங்கள் நமக்கு வருவதில்லை.
நீங்க கொய்யா தவிர வேற ஏதாவது ஊடு கொய்யா பயிரிடுறீங்களா கொய்யாவுல, இல்ல கொய்யா தவிர வேற என்னென்ன மாதிரியான பயிர்கள் வந்து பயிரிடுறீங்க, இல்ல கொய்யா மட்டும்தான் முதன்மையா பயிரா பயிரிடுறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஊடு பயிர்னு தென்னை மரம் நிக்கிறது, தென்னை மரத்துக்குள்ளதான் கொய்யா நட்டுருக்கோம். அதுக்கும் பிறகு உள்ள ஊடு பயிர்னு ரொம்ப ஒன்றும் பண்ணதில்லை, கொய்யா மட்டும்தான். இப்போ கொய்யாவும் தென்னை மரமும் தான் நிக்கு. அதனால அது வேற ஊடு பயிர் வச்சா கொய்யாவுக்கும் தென்னைக்கும் இடைஞ்சலா இருக்கும்னு இந்த ரெண்டையும் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டுமே போதுமான அளவா இருக்கு இப்போ.
சரிங்க, ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க ஐயா. இப்ப பொதுவா அந்த கொய்யா சாகுபடி பயிரிடுற முறையில நீங்க வந்து என்ன மாதிரியான விவசாயத்திற்கு வேலை ஆட்களை வந்து என்னென்ன மாதிரி எவ்வளவு ஆட்களை வந்து பயன்படுத்துறீங்க, உங்களுடைய வயல வந்து இந்த கொய்யா பயிரிடுறதுக்காக எத்தனை பணியாளர்கள் வந்து பணி செய்யறாங்க, அவங்களுடைய ஊதியம் எப்படி இருக்கு, அவங்களுடைய இப்ப வேலை ஆட்களுடைய தேவைகள் எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படிங்க எதிர்கொள்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வேலை ஆட்கள் வந்து நமக்கு அதிகமாகவே தேவை இருக்கு. ஆனா ஒரு நாள் ஒண்ணுக்கு நாலு பேர் புல்லொட்டைக்கு மட்டும் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 450 ரூபா சம்பளம். பத்து நாள் களைவெட்டு இருக்கும் மாச வேல, 30 நாளைக்கு ஒருக்கவர் 10 நாள் ஆட்களுக்கு வேலை கொடுக்க போல இருக்கும். ஆனா அது கம்பல்சரி ஆட்கள் கிடைக்கும், ஆட்கள் வராங்க செய்யறாங்க, அவங்க காசை வாங்கிக்கிட்டு அவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்க. அதனால எந்த இடைஞ்சலும் இல்லை.
இப்ப வேலை ஆட்கள் வந்து எப்படின்னா, அதாவது நீங்க பொதுவாவே இந்த மாத ஊதியத்திற்கு அந்த மாதிரி வந்து ஒரு நிரந்தர பணியாளர்கள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்ல அந்த பணி செய்யக்கூடிய சூழல்கள்ல என்ன மாதிரி வேலை ஆட்கள் கிடைக்கிறாங்களோ அவங்கள கொண்டு இந்த பணிகளை செய்யறீங்களா?
இல்ல, நம்ம வந்து மாத ஊதியத்துக்குள்ள ஆட்கள் கிடைக்கல, இதுவரை நமக்கு வந்து கிடைக்கல. ஆனா நிரந்தரமாக வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இல்ல, பணி ஆட்கள் தான் வந்து 10 நாள் வேலை செய்வாங்க, அதுக்கும் பிறகு வேற இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. அதுக்கும் பிறகு நம்ம தேவைப்பட்டால் அவங்கள கூப்பிட்டா அவங்க உடனே வந்து வேலை செய்து தராங்க. அப்படிதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு.
சரிங்க, ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இப்ப நம்ம இங்க பயிரிடக்கூடிய கொய்யா பயிரை வேற எந்தெந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்து எப்படி ஏற்றுமதி செய்றீங்க, அந்த ஏற்றுமதி முறைகள் என்னென்ன, அப்படி ஏற்றுமதி செய்யும் போது அங்கு நடக்கக்கூடிய அந்த விற்பனை உங்களுக்கு போதுமான அளவு பயனுள்ளதா இருக்குதா, அதை நீங்க எப்படி கையாளுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நம்ம வந்து இதுவரை நாற்றங்கால அது இதெல்லாம் வச்சு அந்த கொய்யா செடி வந்து சாகுபடி இதுவரை பண்ணல. நம்ம செடி வச்சிருக்கோம், காய்களை பறிச்சிருக்கோம், நம்ம அதை முதலீடு பண்ணியும் அதோடய நாங்க இது பண்ணிட்டோம். ஏன்னா அதுல உள்ள முறைகள் வந்து நமக்கு இன்னும் தெரிய வரல.
வேற என்னென்ன மாதிரி வந்து பயிர்களை வந்து பயிரிட்டா இது நல்லா இருக்கும், இது நமக்கு போதுமானதான் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோசனை வச்சிருக்கீங்களா ஐயா?
அது கடலை வைக்கலாம், நல்லா இருக்கும் நிலக்கடலை. அப்புறம் வெண்டை செடி வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும், அழகாக வரும். தக்காளி வைக்கலாம், தக்காளியும் நல்லா தான் வரும். இப்படி வைக்கலாம், வைக்கணும்னா எல்லா காய்கறி பயிர்களும் வைக்கலாம். மண் வளம் நல்லா தான் இருக்கு நம்ம இதில். ஆனால் கொய்யாவுக்கு பாதிப்பு வரும், பூச்சி தாக்கங்கள் கூடுதல் வரும்னு ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நம்ம அதை வைக்கலை. வைக்கணும்னா கடலை, நிலக்கடலை எல்லாம் வைக்கலாம், அழகாக வரும் இந்த இடத்து மண்ணுக்கு. வெண்டையும் நல்லா அழகாக வரும், நாட்டு வெண்டை.
இந்த விவசாயத்துல எல்லாமே செய்யும் பொழுது பயன்படுத்தும் பொழுது பொதுவா எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மண் பரிசோதனை, இப்ப அரசாங்கத்திலேயே அதை அதிகமா சொல்லுவாங்க, மண் பரிசோதனை அப்படிங்கறது வந்து நீங்க முடிஞ்சளவு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த மண் பரிசோதனை அப்படிங்கறது செய்யுங்க. அப்ப அந்த மண்ணுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில எப்பொழுது நீங்க மண் பரிசோதனை வந்து செய்யறீங்க, இப்ப நீங்க செய்யக்கூடிய பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மண் தரமிக்கதா இருக்கு அப்படிங்கறத நீங்க அடிக்கடி அத பரிசோதனை செஞ்சு செய்யறீங்களா ஐயா?
இதுவரை பரிசோதனை பண்ணல. ஆனா என்ன ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து இயற்கை முறையில மருந்தா இருந்தாலும் சரி உரமா இருந்தாலும் சரி நம்ம இயற்கை முறையில அதை கொடுத்துக்கிட்டு இருக்கனால நான் வந்து இதுவரை நம்ம மண் வளம் வந்து கிடல. அதனால அந்த மண் பரிசோதனைக்கு நாங்க இதுவரை இன்னும் பண்ணிக்கிடல. இயற்கையா சாணம் அது இதெல்லாம் போடையினால நம்ம வந்து அது தேவையில்லைன்னு ஒரு முறையில நாங்க மண் வந்து நச்சு கலராத்தினால அதை நாங்க இதுவரை அந்த பரிசோதனைக்கு போயிடல.
கொய்யாவை பொறுத்தளவுல இப்ப எல்லா விவசாயத்துக்கும் சரி அந்த நிலத்துடைய தன்மை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தண்ணி அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம். அது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான எல்லா விவசாயிகளும் சொல்றது வந்து போதுமான அளவு மழை கிடைக்கல, போர்ல மோட்டர் போட்டாலும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உங்களுடைய முறைகளோட அடிப்படையில் இந்த கொய்யாவுக்கு உங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் ஆதாரம் இருக்குதா?
தண்ணி போதுமான அளவுக்கு இல்லைதான், குறைவா தான் இருக்கு. நிலத்தடி நீர் கிளவற்று குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா மரத்தில் உள்ள ஓலைகள் புறவு புல்லு புல் பூண்டுகள் அவ்வளோ வெட்டி எடுத்து கொய்யா மூட்டை சுற்றி அழகா வச்சு அந்த தண்ணியை வந்து மேல வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த ஈரம் வந்து ஒரு 8 நாள் 10 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இந்த வெயில்ல இருந்தும் அந்த செடியை காப்பாற்றலாம். ரொம்ப தண்ணி தேவைப்படாது, நார்மலான தண்ணியே போதுமான அளவுக்கு கொடுத்து கொடுத்து அப்படியே அந்த செடியை பிடிச்சி கொண்டு வரோம். தாக்கவணி வரும்போது அதுக்கு வந்து நாங்க வந்து இயற்கையான முறையில நாங்களே மருந்து ரெடி பண்ணி அந்த இதை நாங்க வந்து 5-6 மூலிகைகள் வரும், அதுகளை எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி நாங்களே எல்லா செடிக்கும் கொய்யா மூட்டுக்கு ஊட்டு அப்படி ஓரளவு நோயிலிருந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த செடியை அப்படியே காப்பாத்திட்டு வரோம். இல்லாம வேற பெரிய அளவுல உள்ள சிக்கல்கள் இதுவரை வரல.
இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி பயிர்கள் பயிரிடுறதுக்கு பயிர் காப்பீட்டு தொகை, இந்த மாதிரியான கடன் உதவி, அந்த மாதிரி வந்து அரசு தரப்புல இருந்து நிறைய வந்து சொல்றாங்க. அந்த வகையில கொய்யா பயிரிடுறதுக்கு மானிய வகைகள், அரசனுடைய கடன் உதவி, இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அதுல என்னென்ன மாதிரி முறைகள் வந்து அரசாங்கம் வந்து கொய்யாவுக்குன்னு தனிப்பட்ட முறையில கடன் உதவி கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவும் செயல் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்காங்களா? அதை பத்தின தகவல்கள் இருந்து சொல்லுங்க.
இதுவரை எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அப்படி இல்லை. நானும் 1-2 மக்கள் மத்தியில கேட்டு பார்த்தேன் ஆபீசர்கள்ட்ட. ஆனா இதுவரை அந்த மாதிரி உள்ள ஸ்கீம் யாருமே சொல்லிக்கிடல. நாங்க அதுல பயன்பெறவும் இல்லை. ஆனா எங்களுக்கு விவசாய இதுல வந்து ஊக்குவிக்கை போல எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படல. நாங்களே கஷ்டப்படுறோம், நாங்களே அதை வேலை செய்யும், எல்லாமே நாங்களே சொந்த வழியாட்டே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாத்துக்குடி மக்கள் மத்தியில வைக்கணும், அது ஒரு நல்ல ஒரு பொருள், நல்ல ஒரு உணவு, மக்களுக்கு ஹெல்த்தியான உணவுன்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா சாத்துக்குடி வைக்கணும், ஆனா இதுக்கு அடுத்தாலும் சாத்துக்குடி தான் விவசாயம். மக்களுக்கு வந்து நோயின்றி வாழக்கூடிய அளவுக்குள்ள சத்துள்ள ஆகார உணவுகளை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. ஆனா அது செயல்பாட்டுக்கு கடவுள் ஒத்துழைக்கணும், நம்ம விவசாய முறையில நாங்களும் அதை எடுத்து செய்யணும். இதுதான் திட்டம், வேற ஒரு திட்டமும் இல்லை.
சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. அந்த கொய்யா வேளாண்மையில வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் அடையணும் அப்படிங்கறது கதை. புதுகை பண்புகள் சார்பா நேர்கள் சார்பாவும் உங்களை நாங்க அன்போடு கேட்டுக்கிறோம், அன்போடு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நன்றி.
நேர்களே, இதுவரை கொய்யா சாகுபடி குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் தேரிவிளை கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு ப. நாகராஜன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்றும் புதுகை FM 9.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.